ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 3, கர்மயோகம், பதம் 16 மற்றும் 17. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானோ வர்த்தய தீயகம் அஹாயோரேந்திரயா ராமம் மோகம் பார்த்த ச ஜீவதே. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானோ வர்த்தய தீயகம் அகாயோரேந்திரயா ராமம் மோகம் பார்த்த ச ஜீவதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதாச பக்திவிதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெயஸ்ரீல பிரபுபா. எனது அன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை இம்மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கின்றான். புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலன் அற்றதாகும். பதம் 17. யஸ்து ஆத்மரதிரேவஷயன் ஆத்மதிருப்தஸ்ஸ மானவஹம் ஆத்மநீயேவஸ்ச சந்துஷ்டம் தஸ்ய காரியம் ந வித்யதே. யஸ்து ஆத்மரதிரேவஷயம் ஆத்மதிருப்தஸ்ஸ மானவஹம் ஆத்மநீயேவஸ்ச சந்துஷ்டம் தஸ்ய காரியம் ந வித்யதே. மணிபேர்த்து. ஆனால் மனித பிறவியில் தன் உணர்விற்காக உபயோகித்து தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூரணமாக இருப்பவனுக்கு கடமைகள் எதுவும் இல்லை. ஓம் அஞ்ஞானதி மிரந்தஸ்ய ஜானஞ்சன சலாகயம் சக்ஷுரன் மிலிதம் மீன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலிம் ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சூன்யவாதீம் பாஷாத் தேசதாரிணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதை சுன்வந்தி திவ்யஸ்தவை வேதை சாங்க பத க்ரம உபநிஷம் காயந்தி யம் சாமகம் தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினம் யஷந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்ப அத்தியாயம் 3, கர்மயோகம், பதம் 16, 17 இருக்கும். இந்த நம்ம இப்போ சுதந்திர தினம், குடியரசு தினம் எல்லாம் கொண்டாடி வருகிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர தினம் கொண்டாடுறோம், ஆனால் நம்ம சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் ஏகப்பட்ட துன்பங்கள் பற்றி தான் இருக்கும். இன்னும் 1947 நம்ம சுதந்திரம் அடைந்தோம். இருந்தாலும் மனித வாழ்க்கையில் நம்ம இன்னும் சுதந்திரம் அடையவில்லை. ஏகப்பட்ட நிறைய துன்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் சமுதாயத்தில் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட உண்மையான சுதந்திரம் அப்படின்னா நம்ம எப்போ வாழ்க்கையில் துன்பப்படாமல் இருக்கிறோமோ, துன்பத்திலிருந்து விடுபடுறோமோ, அப்போ தான் வந்து முறையான குடியரசு தினம் அப்படின்னு சொல்ல முடியும், சுதந்திர தினம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு, அதுக்கப்புறம் வந்து முதுமை நோய், இப்படியெல்லாம் நம்மளை வந்து தாக்கி கொண்டே வந்து இருக்கிறது. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது சுதந்திர தினம் குடியரசு தினம் யாரையும் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுதந்திரம் அப்படின்னா எப்போ நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போகிறோமோ, வைகுண்டத்துக்கு. குண்டம் அப்படின்னாலே துன்பங்கள் நிறைந்தது அப்படின்னு பொருள். வைகுண்டம் அப்படின்னா எங்கே துன்பங்கள் வந்து இல்லையோ அங்கே வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. வைகுண்ட லோகத்தில் போனோம் அப்படின்னா கதாகானம் நாட்டியம் எல்லாமே வந்து பகவானுடைய நடனம் ஆடிட்டு பகவானுடைய விளையாண்டுக்கிட்டு பகவானுடைய கீர்த்தனங்களை பண்ணிட்டு மக்கள் வந்து ஆனந்தமாக வந்து வைகுண்டத்தில் வந்து இருப்பாங்க. இந்த லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு விமானத்தில் போகிறோம் அப்படின்னா, அங்கே விமானத்தில் செய்யக்கூடிய செய்ய ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு சிரிப்பாங்க. அந்த சிரிக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு ரப்பரை இழுத்துட்டு அப்புறம் விட்டிங்கன்னா வந்து சேர்ந்துக்கும், இழுக்கும்போது நீளம், அதுக்கப்புறம் வந்து வந்து சேர்ந்துக்கும். அதுபோல் அவர்களுடைய புன்னகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானத்தில் அப்படியே ஒரு சிரிப்பாங்க, அதுக்கப்புறம் அது வந்து உண்மையான சிரிப்பு. அதுக்கு பேர் வந்து உதட்டை மட்டும்தான் அசையும், உதடு மட்டும்தான் போயிட்டு வந்து வரும், அது வந்து உண்மையான ஒரு புன்னகை வந்து கிடையாது. எப்படி இந்த உலகத்தில் போயிட்டு யார்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னாலும், சார் நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க, மேடம் நீங்கள் எப்படி மேடம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் ரொம்ப நல்லா இருக்கேனே அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மருத்துவமனையில் போய் யாருன்னா கட்டிலில் படுத்திருக்காரு, அவருக்கு எதனா வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களோ, ஏதோ ஒரு வியாதியில் படுத்திருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட, சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே பழகிடுச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து பழகிடுச்சு. யாரும் வந்து நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்னு இந்த உலகத்தில் வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ஏகப்பட்ட துன்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்து இருக்காங்க. இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சுதந்திரம் அப்படின்னாலே நம்ம எப்போ வந்து இந்த மனித வாழ்க்கையில் இருந்து துன்பங்கள் அடையாமல் இருக்கிறோமோ, அதை தான் வந்து முறையான வந்து சுதந்திர தினம் அப்படின்னு வந்து சொல்லப்படும். அந்த சுதந்திரம் எங்கே எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து எப்போ ஆன்மீக லோகத்துக்கு போய் இருக்கிறோமோ அப்போ தான் வந்து முழுமையான சுகம் வந்து கிடைக்கும். அதே இந்த லோகத்தில் வந்து சுகமாக இருக்கணும் அப்படின்னா, எப்போ நம்ம ஆன்மீக பயிற்சியை நம்ம வாழ்க்கையோட சேர்த்துக்கிறோமோ, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுதந்திரமாக இருக்கிறத நம்ம வந்து உணர முடியும். இந்த பதங்களில் கிருஷ்ணர் சொல்கிறார், யார் ஒருவர் வேதங்களை கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் வந்து பாவகரமான வாழ்க்கையை வாழுகின்றனர் அப்படின்னு வந்து சொல்கிறார். எப்படி ஒரு நாட்டில் ஒரு சட்டதட்டங்கள் இருக்குது அப்படின்னா, நல்ல மனிதர்கள் எல்லாமே வாழ்க்கையில், அதாவது நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்களை எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அனுசரித்து போவாங்க. சட்டத்திட்டங்களை கடைபிடித்து அதெல்லாமே வந்து அனுசரித்து போவாங்க. ஆனால் வந்து கெட்ட மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் வந்து சட்டத்திட்டங்களை மதிப்பதே வந்து கிடையாது, அதனால தான் அவர்களை திருடர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் நம்மளது நல்ல மனிதன் அப்படின்னா, நம்ம வேதம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே, இந்த பௌதிக லோகத்துக்கே, பௌதிக லோகம் ஆன்மீக லோகம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேதங்கள் தான் வந்து சட்டம். நம்ம ஒரு சட்டம் வந்து நம்மளுடைய ஒரு நாட்டில் ஒரு மாதிரி சட்டம் இருக்கும், இன்னொரு நாட்டில் இன்னொரு மாதிரி சட்டம் இருக்கும். ஆனால் வேதங்கள் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வினங்களுக்கும் வந்து சட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வேதங்கள். கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது போல, ஒரு நல்ல மனிதன் அப்படின்னா அவன் வேதத்தில் சொல்லியிருக்கபடி எல்லாமே வந்து நடப்பான். ஏன் அப்படின்னா வந்துட்டு, முன்னாடி கொடுத்த உதாரணங்கள் போல, சட்டத்திட்டங்களை மதிக்காதவன் பாவகரமான செயல்களை செய்கின்றான், தப்பு காரியங்களை வந்து செய்கிறான். அதுபோல் மனிதன் நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் கடைபிடிக்கவில்லை அப்படின்னா பாவகரகமான காரியத்தில் ஈடுபடுறோன்னு அர்த்தம். ஒரு ஊரில் ஒரு பிராமணர் இருந்தார். அந்த பிராமணர் நல்ல வேத சாஸ்திரங்கள்லாம் படித்தவர், பகவத்கீதை பாகவதம் வேத சாஸ்திரங்கள்லாம் நல்லா படித்த பிராமணர். இருந்தாலும் அவரை வறுமைங்கிறது அவரை வாட்டி எடுத்துச்சு. அதனால் என்ன பண்ணார், ஏன் நம்ம இப்படி வறுமையில் ரொம்ப வாடணும், நம்ம போய் எதனா ஒரு வேலை செஞ்சு எங்கன்னா யாருக்குன்னா போயிட்டு வேலை கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்படி போகும்பொழுது ஒரு திருட்டு கும்பல் இருக்கிறது. அவர்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்கடா போய் எதாவது திருடுறது. இன்றைக்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏகப்பட்ட இடத்துல வந்து செய்தித்தாளில் பார்க்குறோம், இங்கேருந்து வந்து தங்கம் 50 பவுன் தங்கை திருடப்பட்டது, அங்கேருந்து இவ்வளோ பணம் திருடப்பட்டது, அந்த மாதிரி நிறையா செய்தித்தாளை நம்ம பார்க்குறோம். அதுபோல் இவர்களுடைய கும்பலுடைய வேலைகள் என்ன அப்படின்னா, அந்த குறும்பு அந்த கும்பலில் இருக்கிற தலைவர் என்ன பண்ணுவார், காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லாத்துக்கும் சொல்லுவார், இங்கெங்கெல்லாம் போங்க, இங்கெங்கெல்லாம் போங்க, இதெல்லாம் திருடிட்டு வாங்க, இதெல்லாம் திருடிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அதான் அவங்களுடைய வியாபாரமாக இருந்துச்சு. அந்த பிராமணர் என்ன பண்ணார், அந்த இடத்துக்கு போனார். அந்த திருடர்களோட தலைவர்கிட்ட போயிட்டு, எனக்கு எதனா ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பிராமணர் சொல்கிறார், நாங்கள்லாமே வந்து திருடுற வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம், அது உங்களுக்கு ஒத்து வராது, நீங்கள் பிராமணராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறார், இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஏதோ ஒரு வேலையை வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்களும் பிராமணர் ரொம்ப ஆசைப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவர்களோட போங்க நீங்களும், அவங்க வந்து உங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அந்த பிராமணர் அந்த திருடர்களோட கும்பலோட சேர்ந்து வேலைக்கு அவர் போகிறாரு. போகும்பொழுது அங்கே பார்த்தா அந்த திருடர்கள்லாம் சொல்கிறாங்க வந்து, பிராமணரை இதை திருடுங்க அதை திருடுங்க, இதை எடுத்துகிட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பிராமணர் போகிறார், போயிட்டு ஒரு ஒரு நகை மேலே திருடலான்ட்டு கையை வைக்கிறார். அப்போ வந்து ஐயோ நான் இந்த நகையை திருடினேன்னா நான் வந்து நரகலோகத்தில் போயிட்டு இந்த மாதிரியான பாவத்தை அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அதை திருடாமல் விட்டுறாரு. அதுக்கப்புறம் போய் பணத்தை கையில் வைக்கிறார், ஐயோ இதையும் திருடக்கூடாது அப்படி. அது மாதிரி எல்லா இடத்துலையும் போய் திருடுறதுக்காண்டி கையை வச்சு திருடலான்ட்டு எடுக்கிறார். அப்போ வந்து ஐயோ நான் இதை திருடணுன்னா இந்த இந்த பாவத்து இந்த இந்த நரகத்துக்கு போயிடுவேன், இதை திருடணுன்னா இந்த நரகத்துக்கு போவேன், இந்த மாதிரி நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாயங்காலம் வரைக்கும் எதையுமே வந்து திருட முடியல. கடைசியில் வந்து அந்த திருடர்களோட தலைவர்கிட்ட வந்து சொன்னார், என்னை மன்னிச்சுடுங்க எனக்கு வந்து என்னால் திருட முடியல அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எப்போ வந்து பக்குவமான வேதங்களுடைய அறிவு நமக்கு இருக்கோ அப்போ வந்து நம்ம பாவகரமான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ மாட்டோம். ஏன் பாவகரமான வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்கின்றார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு வந்து வேதம் சாஸ்திரங்களுடைய அறிவுகள் வந்து கிடையாது. யாரையும் வந்து கொலை பண்ணுறதுக்கும் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் ஒரு காதலிக்கிறா இல்லை ஒரு ஆண் காதலிக்கிறான் அப்படின்னா சாதாரணமாக கொலை செய்யப்படுகிறது. நமக்கு வந்து வேதங்களுடைய அறிவு இல்லை, பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களுடைய அறிவு வந்து இல்லை. எப்படி இந்த பிராமணர் வந்து திருடருக்கான தொழிலுக்கு வந்து போனாரோ, அவருக்கு வந்து வேத சாஸ்திரங்களுடைய அறிவு இருக்கிறதுனால அவரால் வந்து திருடவும் முடியல. அதுபோல நமக்கும் பகவத்கீதை பாகவதம் போன்ற வேதங்களுடைய அறிவுகள் நமக்கும் இருந்துச்சு அப்படின்னா வந்து, அதனால தான் கிருஷ்ணர் இங்கே வந்து பரிந்துரைக்கிறார், இந்த மாதிரி பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு ஸ்லோகமாச்சு நம்ம வந்து படிக்க வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார், நம்ம இந்திர திருப்திக்காக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து வீண் போயிடும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் எப்பவுமே நம்மளை என்றைக்குமே இந்த இந்திரியங்கள் சந்தோஷமாகவே இருக்கவே இருக்காது. எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் நமக்கு என்றைக்குன்னா சொல்லியிருக்கா இது போதும் எனக்கு அப்படின்ட்டு. எதை கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த இந்திரியம் என்ன பண்ணும், இந்திரிய சுகம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு அக்னி குண்டத்தில் நம்ம நெய்யை ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அதை ஊற்ற ஊற்ற அதிகமாக தான் கேட்கும், அதிகமாக தான் வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அது வந்து குறையவே குறையாது. அதுபோல் நம்ம இந்திரிய திருப்தி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அது நம்ம எவ்வளோதான் வந்து போட்டாலும் அது வந்து திருப்தி அடையவே வந்து அடையவே அடையாது. அதனால் கிருஷ்ணர் வந்து இங்கே என்ன சொல்கிறார், சில பேர் என்ன சொல்லுவாங்க, நிறைய வந்து கஷ்டப்படுங்க. எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னா, கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு கஷ்டப்படுங்க. அதாவது கஷ்டப்படாமல் இருக்கணும்னா கஷ்டப்படாமல் இருக்கணும். ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கஷ்டப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நமக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அதை மட்டும்தான் வரும். நாரத முனிவர் சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில், நம்ம வாழ்க்கையில் துன்பத்தை வந்து எதிர்பார்க்கறதே இல்லை. யாருனா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எனக்கு ஒரு 10 துன்பம் வரணும், எனக்கு ஒரு 20 துன்பம் வரணும், இல்லை ஒரு 50 துன்பம் வரணும், யாருனா வேண்டுறோமா பகவான்கிட்ட போய்? யாருமே வேண்டுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுது, துன்பம் வந்து அதுவாக வருது நமக்கு. ஏன் வருது அப்படின்னா, நம்மளுடைய கர்மத்தின் விளைவுகளுக்கு ஏற்பார் போல் அது என்ன பண்ணுது, துன்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதிலிருந்து நாரத முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நம்ம துன்பத்தை வரவழிக்காமலே அதுவாக வருகிறதோ அதுபோல் இன்பமும் நம்மளுடைய கர்மத்துக்கு ஏற்பார் போல் ஆனால் வரும். அதுக்காண்டி நாரத முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேலையை செய்யாமல் வீட்டு விட்டு விடுங்கன்னு சொல்ல வரல, நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப வந்து குறைந்த அளவு எவ்வளோ நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அவ்வளோ உழைத்தாலே போதும், நம்மளுடைய கர்மத்தின் அடிப்படையில் வர வேண்டிய பணம், வர வேண்டிய செல்வாக்கு, வர வேண்டிய புகழ் எல்லாமே வந்து நம்மளோட கர்மத்தின் அடிப்படையில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து யாரையும் வந்து தடுக்க முடியாது. நம்ம 25 மணி நேரம் வேலை செய்யலாம், நமக்குன்னு என்னென்ன எழுதியிருக்கோ அது மட்டும்தான் வந்து நமக்கு வரும். இப்போ கோடீஸ்வரர்களை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கோடீஸ்வரர்கள் வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடீஸ்வரர்களும் பார்த்தோம் அப்படின்னா, அவர்களும் திருப்தி இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அதனால கிருஷ்ணருக்கு என்ன சொல்ற வர்றார் அப்படின்னா, இந்த பதத்துல 16வது அத்தியாயத்துல, நம்ம வந்து வேதங்களை பின்பற்ற வேண்டும், பின்பற்றவில்லை என்றால் பாவகரமான வாழ்க்கையை வாழுகின்றோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்ம இந்திரிய திருப்திக்காண்டி மட்டும் வாழாமல் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அதை மட்டும் நம்ம வந்து வேலை செஞ்சு மீதி இருக்கிற நேரத்தில் பகவானுடைய பக்தி காண்டி செலவிட வேண்டும் அப்படின்னு வந்து இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று இருக்குது, ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜர் அருளை செய்தது. இவர் வந்து ஸ்ரீல பிரபுபாதரனுடைய குருநாதர். ஒரு நாள் எல்லாருமே திருமணத்தை காண்டி போனாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அவங்க வந்து நதியை கடந்து அந்த பக்கமாக வந்து போகணும், திருமணத்துக்கு போகணும்னா. அப்போ வந்து ஒரு படகோட்டிகிட்ட போகிறாங்க. அந்த படகோட்டிகிட்ட வந்து எவ்வளோ பணம் தேவை எல்லாத்தையும் வந்து பேசிட்டு பணத்தெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு எல்லாருமே வந்து ஒரு பெரிய படகு, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அந்த படகுல வந்து அது எவ்வளோ தூரம் நதியை கடக்கணும் அப்படின்னா ஒரு 7-8 மணி நேரம் வந்து நதியை கடக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நைட்டு வந்து உக்காடுறாங்க போயிட்டு. ஏன்னா வந்து நைட்டு இரவு நேரம் ஃபுல்லாக நம்ம வந்து பயணம் செய்தோம் அப்படின்னா காலையில் சூரியன் வரும்போது நம்ம அந்த பக்கம் வந்து கரையை கடந்து அந்த பக்கம் போயிடலாம், திருமணம் போயிட்டு திருமணத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து படகுல வந்து உட்காடுறாங்க. அந்த படகோட்டி என்ன பண்ணுறாரு, நிறைய படகோட்டிகளாக இருக்காங்க, அவங்களும் நிறைய துடுப்பை போட்டு 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 போட்டுகிட்டே இருக்காங்க. பயங்கரமாக துடுப்பை போட்டு துடுப்பை போட்டு துடுப்பை போட்டு வேலை பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, திருமணத்துக்கு வேறு ரொம்ப முக்கியமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக துடுப்பு போடுறாங்க. துடுப்பு போட்டு துடுப்பு போட்டு காலையில் சூரியன் வந்ததும் சரி சூரியனே வந்துருச்சு நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நதியை கடந்த கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறதுக்காண்டி பார்க்குறாங்க. அவங்க எங்கே உட்காந்துருந்தாங்களோ இரவு நேரத்தில் அங்கேயே தான் இருக்கிறாங்க. என்னடா சாமி, எல்லாருமே நான் வந்து இங்கே உட்காந்துருந்த இடத்துலையே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த படகோட்டி அவங்க படகோட்டிகிட்டு சொல்கிறாங்க, என்னப்பா நீ நதியை கடக்காமல் இங்கேயே உட்காந்துருக்குறியே, நீ நாங்கள் எப்படி நாங்கள் திருமணத்துக்கு போகிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லைங்க இங்கே பாருங்கள், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் துடுப்பு போட்டுட்டு தான் இருக்கோம், இவருங்க 10-15 பேர் நாங்கள் துடுப்பு போடுறோம், நீங்களே பாருங்கள், நீங்களும் நைட்டு இரவு நேரத்தெல்லாம் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த படகோட்டி என்ன பண்ணார், அந்த படகை வந்து நிற்கும் பொழுது கரையில் இருக்கிற ஒரு பெரிய ஆணியில் வந்து அந்த கயிறை மாட்டி வச்சுருந்துருக்காரு. இரவு நேரத்தில் அவர் என்ன பண்ணார், துடுப்பை போடுறதுக்கு முன்னாடி படகை வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற கயிறை வந்து கலட்டுறதுக்கு மறந்துட்டார். அது என்ன பண்ணியிருக்கு, அந்த கயிறு ரொம்பவும் இறுக்கமாக கட்டியிருக்கிறதுனால இவங்க என்ன தான் துடுப்பு போட்டாலும் அது அந்த இடத்துலையே தான் வந்து இருந்துச்சு, எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு. அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நம்மளோட மனுஷ ஜீவனில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் பக்தி பண்ணல அப்படின்னா எப்படி இந்த படகு வந்து கயிறு மாட்டி இருந்துச்சோ, கயிறு மாட்டி இருக்கும்பொழுது என்ன தான் துடுப்பு போட்டாலும் வந்து போகலை. அதுபோல் நம்ம வந்து பக்தி பண்ணல அப்படின்னா எல்லாமே வந்து வாழ்க்கை வந்து திருப்தியே வந்து நமக்கு வந்து அடையாது. நம்ம அதனால் அந்த கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த அடுத்த பதத்தில், நம்ம வந்து எப்பவும் வந்து தண்ணில் திருப்தி உற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தண்ணில் திருப்தி உறாதவனுக்கு இன்றைக்கி வந்து இப்போ எனக்கு உலகத்தில் உள்ள எல்லா பணத்தையும் கொண்டு வந்து என்னோடய வீட்டில் வச்சிங்க, இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் என்னோடய வீட்டில் வச்சிங்க அப்படின்னா நான் வந்து சந்தோஷம் அடைஞ்சிருவேனா, கண்டிப்பாக சந்தோஷம் அடைய மாட்டோம். ஏன்னா நிறையா கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, அவங்க வந்து வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன், அவங்கள்ட்ட பணம் இல்லாத எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, கார் இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர்களை திருப்தி விட்டுருக்கார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தான் அதிகமாக கவலை விட்டுருக்கிறார்கள். நம்மக்கிட்ட எவ்வளோதான் பணம் இருந்துக்கிட்டோம், கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் நம்ம எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். எங்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 சப்பாத்தியோ சாப்பிட முடியுமா அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து சாப்பிட முடியாது, 4 சப்பாத்தி தான் வந்து சாப்பிட முடியும். ஆனால் இந்த மனம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மனம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். என்கிட்ட இது இல்லைனா நான் இறந்து போயிடுவேன், அது இல்லைனா நான் இதை போயிடுவேன், நான் இது இல்லைனா துக்கமாகிடுவேன், அந்த வீட்டில் இருக்குது இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனம் என்ன பண்ணும், இந்த மைண்டு நமக்கு வந்து எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். எப்படி குப்பத்தட்டில் போயிட்டு மக்கள் கொட்டுற மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும், நம்மளா ஏகப்பட்ட துன்பத்துக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கும். இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்ன்ட்டு. ஆனால் ஒரு மனிதன் வந்து எவன் ஒருத்தன் தன்னில் இருக்கிறத வச்சு சந்தோஷம் அடையாமல் இருக்கிறானோ, தன்னில் சுகம் அடையாமல் இருக்கிறானோ, அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள கொண்டு போய் எதை எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சிங்கன்னா கூட அவனால் வந்து திருப்தி அடையவே முடியாது. அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அந்த தன்னில் நிலை எப்படி பட முடியும் அப்படின்னா, நம்ம எப்போ பக்தி தொண்டு பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் வந்து நம்மளால் தன்னில் நிலை பெற்றிருக்க முடியும். சில பிரபுபாதர் இந்த பொருளூரில் சொல்கிறது போல், எப்போ வந்து நம்ம கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இந்த மூன்றில் ஏதாச்சும் ஒன்று கடைபிடித்தோம் அப்படின்னா தான் நம்ம தண்ணில் சுகம் அடைய முடியும். நம்ம பக்தி பண்ணோம் அப்படின்னா எது இருக்கோ இல்லையோ இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷம் அடையிறதுக்கான ஒரு மனோபக்குவம் பக்தியின் மூலமாக நமக்கு வந்து வரும். துருவ மகாராஜ் அப்படின்ட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு அருமையான சரித்திர சம்பவங்கள் இருக்குது. அந்த சரித்திர சம்பவங்கள் மிகவும் ரொம்பவும் விஸ்தாரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு நாள் அவர் அவரோட அப்பா வந்து ஒரு அரசர் ராஜ ரிஷி. அவர் என்ன பண்ணார், அவரோட மடியில் போய் உட்காரணுன்ட்டு துருவ மகாராஜ் ஆசைப்படுறாரு. அப்போ வந்து அந்த 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 அரசருக்கு வந்து இரண்டு மனைவிகள், ஒன்று வந்து சுனிதி, இன்னொரு வந்து சுருச்சி அப்படின்னு பேர். இவர் வந்து துருவ மகாராஜ வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணல, அவரை மடியில் உட்காரத்துக்கு உட்கார விடலை. இப்போ உடனே இந்த துருவ மகாராஜ் வந்து ஒரு சத்திரனாக இருக்கிறதுனால பயங்கர கோபம், என்னது என்னோட அப்பாவோட மடியில் என்னால் உட்கார முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு கோபத்தில் என்ன பண்ணுறார், காட்டுக்கு போய் தபஸ்யா இருக்கிறதுக்கு போகிறார். நான் போய் எப்படின்னா ஒரு தபஸ் பண்ணி எங்கள் அப்பாவோட ராஜ்யம் எவ்வளோ இருக்கோ, எங்களோட தாத்தாவோட ராஜ்யம் எவ்வளோ இருக்கோ அதை விடையும் ஒரு பெரிய ராஜ்யமாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தபஸ்யா பண்ணுறதுக்கு போகிறார் காட்டுக்கு. அப்போ நாரதமுனிவர் வரார். நாரதமுனிவர் வந்துட்டு அவருக்கு வந்து உபதேசம் வந்து கொடுக்குறார். பகவான் எப்பவுமே யாருன்னா ஒருத்தர் பக்தியில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா அவருக்கு ஒரு ஆன்மீக குரு வந்து கிருஷ்ணர் வந்து கொடுப்பார். ஏன் அப்படின்னா உள்ளரே கிருஷ்ணர் வந்து சர்வச சாகம் ஹிருதி சன்ன விஷ்டோம், ஒவ்வொருடைய ஹிருதயத்திலையும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். எப்போ வந்து ஒரு ஆன்மீக பாதையில் நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து ஒரு நல்ல குருநாதரை வந்து அனுப்புவார். அப்போ நாரத முனிவர் உபதேசம் படி துருவ மகாராஜர் 6 மாதத்தில் பகவானை பார்த்தார். நம்மலாம் வந்து நிறைய பேர் இன்றைக்கி நாசிகவாதிகள்லாம் கடவுள் எங்கே இருக்கார் காமிங்க காமிங்க காமிங்கன்னு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் துருவ மகாராஜர் 6 மாதத்தில் தபஸ்யா பயங்கர கடும் தபம் இருந்தார். 6 மாதத்தில் மூச்சு காற்று உலகத்தில் இருக்கிற மூச்சு காற்று எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டார். உலகமே ஆட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு சின்ன பொடி 6 வயசு பையன் என்ன பண்ணால், பயங்கரமாக வந்து தபஸ்யா தபம் பண்ணான், பக்தி பண்ணான். அப்போ உடனே உள்ளே இருக்கிற பரமாத்மா அப்படியே சங்கு சக்கர கதா பத்மத்தோட வேணும் குணந்த மரவிந்த தலாயதாட்சம் பர்காவதம் சமசி தாமுத சுந்தராங்கம் கந்தர்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மதேவர் பிரம்ம சமகத்தில் சொல்றார், கந்தர்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம், பகவான் ரொம்பவும் அழகாக இருப்பானாம். அப்படி கிருஷ்ணரும் விஷ்ணுவும் ரொம்ப அழகான இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற பரமாத்மாவை துருவ மகாராஜர் வந்து தரிசனம் பண்ணிட்டு ஆனந்தமாக புன்னகையோடு இருக்கார். அப்போ விஷ்ணுவே சாக்ஷாத் விஷ்ணுவே வெளியில் வந்து நிற்கிறார். அவரை வந்து அவர் பார்க்கவே இல்லை, ஏன்னா உள்ளே இருக்கிற பரமாத்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ உடனே என்ன பண்ணுறார் விஷ்ணு, வெளியில் இருக்கிற விஷ்ணு அந்த பரமாத்மாவோட அந்த அந்த தியானத்தை வந்து அவரோட கலைக்கிறார். கலைச்ச உடனே ஐயோ பரமாத்மா காணாமே, ஐயோ உள்ள இருக்கிற பகவானை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறார். உள்ள யாரை பார்த்தாரோ வெளியில வந்து அவரு சாக்ஷாத் அப்படியே நிற்கிறார். உடனே வந்து சொல்றாரு, ஸ்தானாபிலாசி தபசி ஸ்திதோகம், ஸ்தானாபிலாசி தபசி ஸ்திதோகம் காச்சன் விசின்பாஹபி திவ்ய ரத்னம் சுவாமின் கிருதார்த்தோஸ்மி வரம் நயாச்சிம் ஸ்தானாபிலாசி தபசி ஸ்திதோகம் தும் புரோக்தவான் தேவ முனிந்திர குஹியம். உங்களை தரிசனம் கிடைப்பது வந்து நான் ஒரு சாதாரண ஸ்தானாபிலாசி தபசி ஸ்திதோகம், நான் வந்து எங்கள் அப்பாவோட ஒரு பெரிய நகரம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து தவம் செய்தேன். ஆனால் தும் பிராப்தவான் தேவ முனிந்திர குஹியம், குஹியம் அப்படின்னாலே ரொம்பவும் கடினம். என்ன கடினம் அப்படின்னா உங்களோட தரிசனம் வந்து ரொம்பவும் கடினம். தேவர்களுக்கும் முனிவர்கள்லாம் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தரிசனம் கூட வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவும் கடினம். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கீங்க. தும் பிராப்தவான் தேவ முனிந்திர குஹியம் காச்சின் விசின்பாம் அபிதிவ்ய ரத்னம், நான் ஒரு இந்த நகரம் எங்க அப்பாவோட ஒரு பெரிய நகரம் வேணும் அப்படிங்கறது வந்து ஒரு உடஞ்சி போன கண்ணாடிக்காண்டி நான் ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு வந்து அபிதிவ்ய ரத்னம், எனக்கு வந்து ஒரு பெரிய ரத்னமே வந்து திவ்யமான ஒரு ரத்னம் நீங்க வந்து எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ஆனா இப்ப வந்து எனக்கு எந்த விதமான ஆசைகளும் வந்து கிடையாது அப்படின்னு வந்து துருவ மகாராஜ், இதுக்கப்புறம் உங்களை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா வந்து இவர் வந்து அவர் தன்னில் நிலை பெற்று அவர் தண்ணிலே திருப்தி அடைந்திருக்கிறார். எப்போ வந்து நம்மளோட பகவத் பக்தி பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எது இருக்கோ இல்லையோ, ஏன்னா நம்ம எப்போ வந்து நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா நம்மளே வந்து தண்ணில் திளை, இந்த கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்றபோது தண்ணில் திருப்தி கொண்டு தண்ணில் பூர்ணமாக இருப்பவனுக்கு, அந்த மாதிரி நம்ம திருப்தியுற்று இருந்தோம் அப்படின்னா பகவானுடைய பக்தி செய்யறதன் மூலம் அதுக்கப்புறம் எது இருக்கோ வாழ்க்கையில எது இல்லையோ அதை பத்தி எதை பத்தியும் நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம். இதுல இருந்து இந்த பதத்துல இருந்து 16 என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யார் ஒருவர்கள் வேதங்களை பின்பற்றவில்லையோ அவர்கள் பாவகரமான வாழ்க்கையை செய்கின்றனர். யார் ஒருவர், அதுக்கப்புறம் என்ன கதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யார் ஒருவர் புலனின்பத்திற்காக மட்டுமே வாழ்கின்றனரோ அவர்கள் வாழ்வதில் எதுவும் பயன் எதுவும் இல்லை அப்படின்னு எதுவும் வந்து கிருஷ்ணன் சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த பதத்துல 17 என்ன சொல்றார் அப்படின்னா, எவன் ஒருவன் பக்தியின் மூலமாக தன்னில் திளை திருப்தி கொண்டு உள்ளானோ அவன் தான் வந்து மிகவும் சிறந்தவன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இந்த பதங்கள்ல வந்து சொல்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ண, ஹரி ஓம், தத் சத்.